2022 நவம்பர் மாத தென்றலிதழி கதிரவன் எழில் மன்னனின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 19L ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்னுரை: ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பலர் பல தருணங்களில் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. சீனர் தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் என்னும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து இதை வடிவமைத்துள்ளேன். ஆனால் இது வெறும் தமிழாக்கம் அல்ல. இதில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீனர் கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்ட உத்தேசம். கேள்வி: நான் சமீபத்தில் ஒரு நிறுவனத்தை ஒரு சக நிறுவனரோடு ஆரம்பித்துள்ளேன். ஓரிரு தேவதை மூலதனத்தாரிடமிருந்தும் சிறிய அளவு மூலதனம் பெற்று இதை நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் விதிநிலை மூலதனத்தாரிடம் சென்று முயல்கையில் இந்த யோசனை பெருவளர்ச்சியை சமாளிக்குமா, விலிஸ்கே என்று பலர் கேட்கிறார்கள். இவ்வளவு புதிய நிறுவனம் இப்போதே பெருவளர்ச்சியை பற்றி யோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டுமா, இல்லை என்றால் எவ்வாறு மூலதனத்தாருக்கு நம்பிக்கை அளிப்பது? விளக்குங்களேன். தொடர்ச்சி. கதிரவனின் பதில்: பெருவளர்ச்சி கண்டபின் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமுல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் நிறுவனம் மூலதனம் பெற வேண்டுமானால் அதை பற்றி யோசித்தே தீர வேண்டும் என்று சென்ற பகுதியில் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி என்றால் நிறுவனத்தின் விற்பொருள் அல்லது சேவை பெருமளவில் விற்கப்படும் நிலை என்றும், மூலதனத்தாரின் கவலை அப்போதாவது உங்கள் நிறுவனம் லாபகரமாக நடைபெற இயலுமா என்பது என்றும் கண்டோம். அதாவது விற்பொருளின் அடிப்படை அலகின் பேசிக் யூனிட், விற்பனை விலை, அதன் உற்பத்தி செலவு மற்றும் வணிக ரீதியான செலவு குறையுமா என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று முன்பகுதிகளில் கண்டோம். மேலும் அடிப்படை அளவின் செலவு என்பது நிலைத்த செலவு மற்றும் வேறுபடும் செலவு என்னும் இரண்டு வகை செலவுகளின் கூட்டுத்தொகை என்றும், ஒரே ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் மாறாதது நிலைத்த செலவு என்றும், தொழிற்சாலை தகவல் மையம், குறைந்தபட்ச மேக கணினி போன்ற அவற்றுக்கான உதாரணங்களையும் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி நிலையில் நிலைத்த செலவின் விகிதம் மிக குறைவாக இருக்கக்கூடும் என்றும், அதனால் லாபகரமாக நடத்த வேண்டுமானால் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவு விற்பனை விலையை விட குறைவாக இருக்க வேண்டும் என்றும் கண்டோம். வேறுபாட்டு செலவை கணிப்பது எளிதல்ல என்றாலும் அதன் அம்சங்களை ஆராய்ந்து எவ்வாறு கணிப்பது என்பதை விவரித்து வருகிறோம். உங்கள் விற்பனை அளவு அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்தும் பகுதி பொருட்கள் அல்லது கீழ்மட்ட சேவைகளின் லோயர் லெவல் சர்வீசஸ் விலைகளும் தொகுதி தள்ளுபடியின் வால்யூம் டிஸ்கவுண்டிங் அடிப்படையில் குறையும். அதனால் உங்கள் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவும் குறைந்து கொண்டே வரும் என்ற கருத்தை உதாரணங்களுடன் விளக்கினோம். ஆனால் அடிப்படை வேறுபாட்டு செலவை குறைப்பதற்கான வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமல்படுத்தி காட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அது நிறுவன வளர்ச்சிக்கு பெரிய தடையாக கூட முடியக்கூடும். அதனால் ஆரம்ப நிலையில் வாடிக்கையாளர்களை வேகமாக பெற்று விற்பனை வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பதில் தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விவரித்தோம். அப்படி இருக்க பெருவளர்ச்சி நிலையில் லாபகரமாக நடக்குமா என்று கேட்கும் மூலதனத்தாரை திருப்திப்படுத்த மொத்த விற்பனை வரவு நிறுவனத்தின் மொத்த செலவை விட அதிகமாக இருக்கும் என்று கணிப்பீடு காட்ட வேண்டும் என்று கூறினோம். ஆரம்ப நிலையிலேயே குத்துமதிப்பான மொத்த விற்பனை வரவை கணிப்பிட இரண்டு வழிமுறைகளையும் கண்டோம். அடுத்து உற்பத்தி செலவு மட்டும் விற்பனை வேறுபாட்டு செலவு அல்ல என்று விளக்கினோம். மற்ற விற்பனை வேறுபாட்டு செலவுகளில் முதலாவதாக வாடிக்கையாளர் உதவி செலவு பற்றி குறிப்பிட்டோம். மேற்கொண்டு விற்பனை முறை செலவுகளை பற்றி விவரித்து வருகிறோம். மின் விற்பனை செலவு விகிதம் மிக குறைவு என்றும், நேரடி விற்பனை செலவு விகிதம் மிக அதிகம் என்றும் கண்டோம். இப்போது விற்பனை வழிமுறை செலவுகளை மேற்கொண்டு விவரிப்போம். நேரடி விற்பனைக்கு ஒரு விற்பனையாளர் மற்றும் விற்பனை பொறியாளர் கொண்ட ஜோடி தேவை என்று பார்த்தோம். அத்தகைய ஒவ்வொரு விற்பனை ஜோடிக்கும் வருடத்துக்கு $500,000 அடிப்படை செலவு ஆகும், பேஸ் எக்ஸ்பென்ஸ். அதற்கு மேல் அவர்கள் விற்கும் ஒவ்வொரு டாலருக்கும் இவ்வளவு என்ற விகிதத்தில் விற்பனை கமிஷன் கொடுக்க வேண்டும். அதிலும் ஒரு நுணுக்கம் உள்ளது. ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு விற்றாக வேண்டும் என்ற விற்பனை இலக்கு, சேல்ஸ் கோட்டா வைத்திருப்பார்கள். அந்த குறி அளவை விட குறைவாக விற்றால் கமிஷன் ஓரளவு, ஆனால் அதை விட அதிகமாக விற்றால் கமிஷன் விகிதம் அதிகமாகும். ஆனால் அதிகம் விற்றால் நல்லதுதானே என்ற அடிப்படையில் அதிக கமிஷன் பெறுவதையே நிறுவனம் ஊக்குவிக்கும். ஆனால் செலவு விகிதப்படி இது அதிகமாகும் என்பதை கணிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறுவனத்தின் நேரடி விற்பனை அதிகரிக்க அதிகரிக்க விற்பனை மேலாண்மை குழுவையும் வளர்க்க வேண்டி இருக்கும். பெருவளர்ச்சி நிலையில் ஒரு தலைமை விற்பனை துணைத் தலைவர், அவருக்கு உதவியான துணைத் தலைமை குழு, அவர்களுக்கு கீழ் நிலப்பரப்பு விற்பனை மேலாண்மையர்கள், ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர்ஸ் என்று ஒரு விற்பனை படை அமைப்பே உருவாகும். அதனால் பெருவளர்ச்சி நிலையில் நேரடி விற்பனை முறைக்கு செலவு மிக அதிகம் என்பது உறுதி. ஆனால் நல்ல வேளையாக நேரடி விற்பனை மட்டுமன்றி அதைவிட செலவு விகிதம் குறைவான விற்பனை, இன்டைரக்ட் சேனல் சேல்ஸ் வழிமுறைகள் உள்ளன. அவற்றில் முதல் வழி மதிப்பதிகரிப்பு மறுவிற்பனையாளர்கள், வேல்யூ ஆடட் ரீசெல்லர்ஸ், VARS. பெருவளர்ச்சி நிலையில் பொதுவாக நேரடி விற்பனை மட்டுமல்லாமல் பற்பல மறுவிற்பனையாளர்களும் இருப்பார்கள். தொடர் மற்றும் விற்பொருள் சோதனையை அவர்களே நடத்துவார்கள். அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது உங்கள் பொறுப்பு. மறுவிற்பனையாளர்களுக்கு நேர் விற்பனையை விட அதிக கமிஷன் தர வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அடிப்படை சம்பள செலவு இல்லாததால் செலவு பெரும்பாலும் விற்பனைக்கு நேரடி விகிதமாகவே இருக்கும். மற்றொரு விற்பனை மேலாண்மை அமைப்பும் தேவைப்படும். ஆனால் நேரடி விற்பனையை விட இந்த செலவு குறைவாக இருக்கும். சிஸ்கோ போன்ற நிறுவனங்கள் பெரும் விகித விற்பனையை இம்முறையில்தான் நடத்துகிறார்கள். மற்ற விற்பனை வழிமுறைகள் பற்றியும் மற்ற மொத்த செலவு அம்சங்களை பற்றியும் அடுத்த பகுதியில் காண்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.